வினையானது மனம் மொழி மெய்களால் செய்யப்படுகிறது. இந்த செய்திகள் நன்றாக ஆழமாக மனதிலே பதிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா நம்முடைய செயல்கள் மாறிப்போகும், இன்னைக்கே மாறிப்போகும். மனம் மொழி மெய்களால் செய்யப்படுகிறது நம்முடைய வினை. மனத்தினாலும் கூட நாம் தவறாக சிந்திக்கிறோம். மனதினாலே சில சமயம் மனதிலே சிந்திக்கிறது வந்து மனது அளவுக்கு கூட நாம் சில சமயம் இது வேண்டாம், இது தப்பு அப்படின்னு சொல்லி அப்பே கூட விட்டுருவோம். ஆனாலும் மனதினால் சிந்திப்பது கூட தவறு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்று திருவள்ளுவர் சொல்லுகிறது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே. ஆகவே மனதினால நினைக்கிறது கூட தவறு. தவறான சிந்தனைகளை மனதுக்கே கொண்டு வரக்கூடாது. அதுக்கு ரொம்ப நம்ம பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை மனதில் ஊற போடணும், ஊற போட்டு சிந்திக்கணும். வேற வேலையை நம்ம நம்முடைய அன்றாட கடமைகளை நாம் செய்யலாம். நிறைய நேரம் நம்ம தேவையில்லாம வீணாகிட்டு இருக்கிறோம். இந்த சிந்தனையில் நம்முடைய மனதை நாம் ஊற போட வேண்டும். அதனுடைய சாதக பாதகங்களை நல்லா நினைச்சு பார்க்கணும். இப்படி மனசுல அடிக்கடி நினைச்சு பார்த்து இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு பாருங்க, மனதினுடைய மேல் மனம், நடுமனம், அடிமனம்னு சொல்றாங்களே சப்கான்சியஸ் மைண்ட், அந்த அடிமனத்தின் அளவுக்கு இதை இறக்கணும், இந்த சிந்தனை இறக்கணும். அப்படி நீங்க ஆழ்ந்து தியானம் செய்து இந்த மாதிரி சிந்தனைகளை இறக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து நல்ல செயல்கள் தாமாகவே, அது மூச்சு போல நல்ல செயல்கள் உங்களுக்கு விளையும். சைவ சித்தாந்தம் நாம் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இது கேட்டுட்டு போற விஷயம் இல்ல. இதை கேட்டுட்டு சிந்திச்சு ஆழ்ந்து சிந்தித்து இதை நெறிமுறைப்படுத்துகின்ற, வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துகின்ற ஒரு விஷயம். அப்படி செய்வதனால உலகத்துல நீங்க அளப்பரிய நன்மை அடையலாம். நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, பதமுத்தியே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பதமுத்தி கிடைத்து விடும். சிவபெருமான் இருக்கின்ற உலகத்திலே நீங்கள் வாழ்வீர்கள். இந்த ஆழ்ந்து கேட்கறதுனால, ஆழ்ந்து சிந்திக்கிறதுனால. அதுக்கு அடுத்து சிவபெருமானுக்கு நெருங்கி சாமீபமாக செல்வீர்கள். சிவபெருமானுடைய வடிவமே உங்களுக்கு கிடைத்துவிடும். எதை கேட்கறதுனால, இந்த சாஸ்திர உண்மைகளை ஆழ்ந்து நீங்கள் கேட்பதினால். அது நீங்க ரெண்டு பேரா இருந்தாலும் சரி, ஆயிரம் பேரா இருந்தாலும் சரி, நம்ம சொல்ற செய்தி அந்த நோக்கிதான். இது கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும். இது போல வாய்ப்பு சாமானியமாக அமையவே அமையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒன்று, உயர்ந்த விஷயம். பதமுக்தியே கிடைக்குதுன்னா இதை கேட்டா அப்புறம் என்ன இருக்கு? பதமுக்தியில இருக்கும் பொழுது அது ஏன் இறைவனுடைய நெருங்கிறோம், இறைவனுடைய உருவமே நமக்கு கிடைக்குதுன்னா அப்புறம் சாயிச்சி அடையிறதுங்கிறது அதுக்கு மேல கஷ்டமா? அது இறைவன் தானாவே சேர்த்துக்குவான். அப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே மனம் மொழி மெய்களால் இந்த செயல் செய்யப்படுகிறது. ஆகவே சிவபுண்ணிய செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும். வினைகளுடைய இந்த கொள்கை அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்த்து நாம் இன்று நல்ல செயல்களை இன்று முதல் செய்ய ஆரம்பித்து விட்டால், சரியான செயல்களை சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை நாம் செயற்படுத்த நாம் தொடங்கிவிட்டால், மனமொழி மெய்களால் நமக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து நாம் விடுபடலாம். அதனாலதான் மணிவாசக பெருமான் தன்னுடைய பாடலொன்றிலே சொல்கிறார்கள், எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகன் என்று இவை நின்கனே வைத்து மண்ணின் மேல் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. எண்ணமே உடல் வாய் மூக்கொடு செவி கண், பஞ்சேந்திரியங்கள், அரிகருவிகள், செயற்கருவிகள் எல்லாத்தையும், என்னுடைய எண்ணம் எல்லாவற்றையும் உண்மேல் வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி இருக்க வேண்டும். அப்படி நான் நடத்தாத இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என்னை இந்த உலகத்தில் இருந்து ஒழித்து என்னை சாகடித்து விடு. என்னுடைய பஞ்சேந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாயு, மனம், எண்ணம், செயற்கருவிகள், காலு, கையு, எல்லாமே, வாய் எல்லாத்தையும் உண்மையில் வைத்து நான் வாழ்க்கையை நடத்தியிருக்க வேண்டும். அப்படி நடத்தி இருந்தால் வினைகள் எனக்கு சேராது. இறைவனை நினைந்து ஒரு காரியம், தண்ணி குடிக்கிறீங்களா? இறைவனை நினைந்து தண்ணியை குடிங்க. சிவாயனம் என்று சொல்லி தண்ணி குடிங்க. ஒரு கவலம் வாயில் எடுத்து போடுறீங்களா? சிவாயனம் என்று சொல்லி வாழ்க்கைய வாயில போடுங்க. ஐயா வராங்க பேச வரீங்களா? சிவாயனம் என்று தொடங்கி அவர்கிட்ட பேசுங்க, இறைவனை நினைச்சு பேசுங்க. முடிக்கிறீங்களா? சிவாயனம் என்று சொல்லி அது முடிங்க. நினைப்பு வர நேரத்துல எல்லாம் இறைவனை நினைச்சு நினைச்சு மனதை பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி தான் ரொம்ப அவசியம். பயிற்சியினால் எதையுமே நாம் சாதிக்கலாம். அபியாசத்தால் சாதிக்க முடியாது உலகத்தில் எதுவுமே கிடையாது. காலால் எழுதுறாங்களே, காலால் எழுதுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன சாதனம்? பயிற்சி தான். காலால் எழுதுறாங்க, இடது கையால் எழுதி பயிற்சி பண்றாங்க. எவ்வளதோ காரியங்கள்லாம் உலகத்தில் நடக்குது, அதுக்கெல்லாம் என்னன்னா பயிற்சி. நம்முடைய மனம் இருக்க வேண்டும், அதில் ஈடுபாடு இருக்க வேண்டும், அதில் பிரியம் இருக்க வேண்டும் இந்த கொள்கையில. அதன் மூலமாக நம்முடைய பயிற்சி உருவாக வேண்டும். எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகண் என்று இவை நின்கனே வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்டாய். ஆகவே எல்லா புலன்களையும் உண்மையிலேயே செலுத்தி அந்த உயர்ந்த வாழ்க்கையை நான் வாழல, உயர்ந்த வாழ்க்கையை வாழாத இந்த உடம்பு தேவையில்லை, வருக என்று அருள் புரிவாயே. ஆகவே என்னுடைய திருவடிக்கு கூப்பிட்டுக்கொள். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலை புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலை புலன்களால் முந்தையான காலம் நின்று எய்திடாத மூர்க்கனேன். இந்த அறிகருவிகளையும் செயற்கருவிகளையும் என்னுடைய சிந்தனையும் உனக்காக வைத்து வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும். அப்படி உன்னை இவைகளின் மூலமாக அடைந்திட வேண்டும். அடையாமல் வாழ்கின்ற என்னுடைய வாழ்க்கை மூர்க்கனுடைய வாழ்க்கை. நம்ம மூர்க்கன் யார சொல்றோம்? யாராவது தகாத செயல்களை செஞ்சோம் மூர்க்கன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இவர் மூர்க்கனுக்கு என்ன வியாகியானம் அதற்கு உரை சொல்கிறாருன்னா, இந்த அறிகருவிகளையும் செயற்கருவிகளையும் இறைவனுடைய நினைவாக வைத்து வாழாத வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மூர்க்கர்கள். வெந்து ஐயா விழுந்திலேன், இப்படிப்பட்ட வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்கின்ற நான் தீயை எரிமூட்டி அதில் விழுந்து வெந்து நான் சாகமாமல் இருக்கிறேன். என் உள்ளம் வெழுகி விண்டிலேன், இப்படி உயர்ந்த வாழ்க்கையை வாழாமல் ஐயோ இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை வாழலையேன்னு சொல்லி நெஞ்சு வெடிச்சு நான் சாகலையே. எந்த யாய நின்ன இன்னும் எய்தலுற்று இருப்பேன், இன்னும் உன்னை வந்து அடையாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேனே. இப்ப நம்ம அந்த பாடல் மூலமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை சிந்தனை செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தும் பொழுது வினைகள் நமக்கு சேராமல் இருக்கிறது. அப்படி ஒருவேளை தவறான செயல்கள் செய்தாலும் அதை நல்ல செயலாக இறைவனே மாற்றி அமைத்து விடுகிறான். தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை, சாதியும் வேதியன் தாதேதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம். அந்த சண்டேஸ்வர நாயனார் ஒரு உயர்ந்த மனநிலையில் இருக்கிறார், அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு சாமிக்கு. அவங்க அப்பா வந்து காலால அந்த கோயிலை எத்தி எறிகிறார், உடனே காலை பிடிச்சி இந்த மழுவால வெட்டி. ஆனால் அவர் உயர்ந்த நிலையில சிவ சிந்தனையில் இருக்கும்போது செய்த தகாத செயல், சாதியும் வேதியன், அவங்க அப்பா அவர் ரொம்ப வேதியர், அதோட கூட அவர் தகப்பனார். இப்ப எவ்வளவு பெரிய பாபம், பிரம்மகத்தி, அவங்க அப்பாங்கிறது ஒண்ணு பிராமணருங்கிறது ஒண்ணு, அவரை போய் ஒரு காலை வெட்டுறதுன்னா. ஆனால் அவருக்கு கிடைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மோட்சம் கிடைச்சுதான், இறைவனுடைய திருவடி பேர். அப்போ சிவ நினைவில் இருந்து கொண்டு செய்த தவறான செயலும் கூட இவருக்கு இறைவனுடைய திருவடி பேரை கொடுத்தது. அவருக்கு என்ன கொடுத்ததுன்னா, சிவன் கோயில யார் ஒருவர் காலாலே அழிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுமையான நரகம் கிடைக்கும், கொடுமையான வாழ்க்கை. அந்த கொடுமையான நரகத்தில் இருந்து அவர் தப்பினார், ரெண்டு பேருக்கும் நல்லதா முடிஞ்சது. ஆகவே இறைவனுடைய சிந்தனையோடு செய்யக்கூடிய எந்த செயலும் அது துன்பத்தில் நின்று அந்த உயிர்களை விலக்கி வைக்கும். ஆகவே நாம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய நினைவோடு கூட அந்த வினைகளை செயல்களை நாம் செய்து வர வேண்டும். நமக்கு தீய வினைகள் வந்தா அந்த தீய வினைகளை நாம் சந்திக்கும் பொழுது நாம் செய்த தீய வினைகள் தான் நம்மிடம் வருகின்றன, இதற்கு யாரும் காரணம் இல்லை என்று நன்மை வந்தாலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அதன் விளைவாக தீய செயல்களை செஞ்சிடக்கூடாது. என்னுடைய புண்ணிய பலன் விளைவாக எனக்கு நிறைய பணம் கிடைக்குது, எனக்கு அழகான உடல், திறமையான உடல் கிடைக்குது, நல்ல வலிமையான உடல் கிடைக்குது, எனக்கு நிறைய ஆட்பலம் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தவறான செயல் செய்யலாம் இல்லையா, பலவேறு தவறான காரியங்கள் செய்யலாம் இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. புண்ணிய பலனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று அவன் அடங்கி வாழ வேண்டும். கெட்ட பலன் வருகிறது இவருக்கு இதுதான் காரணம் என்று அவன் மீது பகை கொண்டு அவனுக்கு நாம் தீமை செய்யக்கூடாது. இப்படி நன்மையும் தீமையும் சமமாக நினைக்கும் பொழுது அது இருவினை ஒப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இருவினை ஒப்பு வரணும். ஆகவே நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய நினைவோடு கூடி எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதோடு கூட தீய நினைவுகள் நம் உள்ளத்துக்குள்ள எழாதவாறு நம்முடைய சிந்தனையை நாம் சாஸ்திரத்தின் வழி நின்று நம்முடைய குருநாதர்கள் என்ன சொல்கிறார்களோ அவைகளெல்லாம் கேட்டு மனதையும் பக்குவப்படுத்திக் கொண்டு வர வேண்டும். பிரபஞ்சம் முழுவதும் முக்குணமயமானது. இந்த முக்குணத்தின் வசப்பட்டு தான் நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம். சாத்வீக குணம் நிறைந்த எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய உணவை நாம் சாப்பிட வேண்டும். சாத்வீக குணம், குணம் வந்து அமையிறது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு பகுதி நம்முடைய குணமாக அமைகிறது. நம்ம சத்து குணம் மிகுந்த உணவுகளை நாம் சாப்பிட்டால் நம்முடைய குணமும் சாத்வீகமாக மாறி அமையும். நல்ல கடுமையான புளிப்பு, உரைப்பு, கடுமையான உணவுகள் இவைகளெல்லாம் சாப்பிட்டா ரஜோகுணம் வளரும். ரஜோகுணம் படாடோபம், திமிரு, தன்முனைப்பு, ஓயாது பரபரப்பாக செயல்படுதல், அவங்களாலாம் உட்கார்ந்து தியானம் எல்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று பழைய உணவு, மந்தம் தரக்கூடிய மது வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே மந்தமா போயிடுறது தாமச குணம். அப்ப உணவுனுடைய ஒரு பகுதி மனமாக சூட்சமமாக மாறுகிறது, உடலாகவும் மாறுகிறது, மனமாகவும் மாறுகிறது. அப்ப எந்த உணவை சாப்பிடுகிறோமோ அதற்கு தகுந்த மனநிலை ஏற்படுகிறது. அப்ப உணவு சாப்பிடும் பொழுது நாம் சத்துவ குணம் மிகுந்த ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். பழங்கள், பால், நல்ல சத்துவ குணம் உள்ள ஆகாரங்கள். காரசாரமான உணவுகள் அதெல்லாம் சாப்பிட்டா ரஜோகுணம் வளரும். மந்த குணத்தை வளர்க்கக்கூடிய உணவுகள் இருக்கின்றன, சாப்பிட்டா படு தூங்கணும்னு வரும். நாம் மந்த குணத்திலிருந்து அடுத்த நிலைக்கு தாண்டி, அதிலிருந்தும் தாண்டி அடுத்த குணத்துக்கு, உயர்ந்த குணத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதுக்கு உணவு ஒரு காரணம். இன்னொரு காரணம் நம்முடைய பழக்க வழக்கங்கள். நம்ம யாரோட தொடர்பு கொள்கிறோமோ அவருடைய சிந்தனையும் நமக்கு வந்துடும். எதுக்கு தேவையில்லாம போய் வஞ்சலீஸ்வரர் கோயில்ல ஒரு நாலு மணி நேரம் உட்காந்துருக்கா எதுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்கன்னு வச்சுங்க. அப்ப இன்னும் பயனுள்ள காரியங்கள் சொன்னா, என்னமோ புரியாத விஷயத்த போய் கேட்டுட்டு உட்காந்துருக்கு எதுக்கு போற அப்படின்னு சொல்லி உங்களை டைவெர்ட் பண்ணி வர்றவங்களை பத்து மணிக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப நம்முடைய சேர்க்கை, நம்ம யாரோட சேர்றோமோ அவருடைய குணமும் நமக்கு வந்துவிடும். அதனாலதான் மணிவாசக பெருமான் சொல்கிறார், சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார். அதனால அடியார்கள் எல்லாம் கூட்டமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். எனக்கு நான் இந்த சித்தாந்த உண்மைகளை நான் செயல்படுத்தினேன், எனக்கு இன்ன கஷ்டம் இருக்கு, நான் எப்படி நடந்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை எனக்கு அமைந்திருக்கிறது, இதை எப்பாறு சரியான முறையில் அணுகுவது, அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். அப்படிப்பட்ட அடியார்களோடு கூட்டுறவு இருக்கணும். அந்த அடியார்கள் தான் நமக்கு ரொம்ப நலம் செய்பவர்கள். நம்மை நன்மையிலிருந்து பிரித்து அழைத்து சென்று உலகாயத்தில் மேலும் உடலை செய்கின்றவர்கள் நமக்கு நண்பனும் இல்ல, சொந்தக்காரங்களும் இல்ல, நமக்கு எதிரிகள். இந்த ஹிதச்சத்ருன்னு ஒன்று சொல்லுவாங்க, நான் அடிக்கடி கூட அந்த கதையை சொல்லியிருக்கிறது. ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்காக மயங்கி கிடந்த ராமகிருஷ்ணனை காப்பாற்றதுக்காக போயிட்டு இருக்கிறார். மிக நீண்ட தூரமுடைய கடல், அந்த கடலுக்கு அடியில் இருந்த மயனாக பருவம் என்ன நினைச்சது, இவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும், இவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றது கருதியது. நல்ல எண்ணம் தானே, நல்ல எண்ணம் தான். அப்போ அந்த மயனாக பருவம் என்ன பண்ணா, டபார்னு அந்த கடலுக்கு மேல முட்டிட்டு வெளியில வந்துச்சு. இவர் வர்ற பாதையில மறிச்சு கும்பிட்டு, எப்படியாவது என் மீது இறங்கி கொஞ்ச நாள் இளைப்பாறிட்டு நீங்க உங்க காரியத்தை பாருங்க. ஆஞ்சநேயர் பறந்துகிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், வினாடி கூட என்னால தாமதிக்க முடியாது, நீ நல்ல எண்ணத்தோட தான் சொல்ற, ஆனா இதுக்கு என்ன பேருனா ஹிதச்சத்ரு. எனக்கு ஹிதம் செய்வது போல என்னுடைய காரியத்துக்கு இடைஞ்சல் செய்கின்ற சத்ரு, எதிரி, பகை. நீ நல்ல காரியம் நினைச்சு செய்யற அப்படின்னு ரெண்டு தட்டு கட்டி தட்டி கொடுத்து, நீ நல்ல பையன்பா உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி நம்ம நல்ல காரியத்துக்கு வரும்பொழுது போய் நாலு மணி நேரம் எதுக்குப்பா போய் இவங்க உட்காந்துருக்க, அவரு தான் வாழ்வாள்னு கத்திட்டு உட்காந்துருக்காரு, நீ எதுக்கு போய் நாலு மணி நேரம் கேட்கிற. இங்க நல்ல நிகழ்ச்சிகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கு தொலைக்காட்சி பெட்டிக்குள்ள. இல்ல வீட்லயே சேர்த்து படுத்து கிடந்தாலும் கிடக்கலாம், வயசான காலத்துல வீட்டுல இருக்காம அப்படி சொல்லி விட்டுருவாங்க. ஆனா அவங்க நல்லதுதான் சொல்றாங்க, ஆனா அவங்க யாரு நல்ல காரியத்தை தடுக்கிறதுனால அவர்கள் நாம. ஆகவே நாம் சாத்விகமான எண்ணங்களையும் சாத்விகமான உணர்வுகளையும் நாம் மேலோங்க செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு நண்பர்கள், அப்படிப்பட்ட நண்பர்களோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். அதனாலதான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய், பொன்னம்பலத்தை முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்று பெருமான். அடியார்கள் நடுவில் இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தான். ஏன் அடியார்கள் நடுவில் பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். அடியார்கள் நடுவில் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மணிவாசக பெருமான் அப்படி ரோட்டோட போயிட்டு இருக்கிறாரு, சுவாமி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் எப்படி ஆனா இழுக்கப்பட்டார்? ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, வார்த்தையெல்லாம் கவனிங்க. ஒரு காந்தம் என்ன செய்யும்னா இரும்பு அங்க இருந்தா புடிச்சு இழுக்கும், அதனுடைய சக்திக்கு தந்தது போல. பாத்திரீங்களா நீங்க, இந்த இடத்துல காந்தத்தை வச்சுட்டு இந்த இடத்துல இரும்பு வச்சா டபக்குன்னு வந்து ஒட்டிக்கும். அது மாதிரி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, சிவபெருமானும் அவனுடைய அடியவர்களும் அங்கு இருந்தார்கள். அவர்களுக்கு தெய்வீக உணர்வு மேலோங்க பெற்றிருந்தது. அவர்கள் சிவசிந்தனையெல்லாம் ஆக்கர்ஷிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு சிவசிந்தனை, கன 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 அங்க திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இவர் ரோட்டோட குதிரை வாங்கதான் போனாரு, அந்த அந்த ஆகர்ஷணம் இவரை எடுத்துருச்சான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அதை சொல்ற பதிவு பண்றாரு பாருங்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட நான் சிந்தனையில போலப்பா, உன்னுடைய மகிமை உன்னுடைய பேராற்றல் என்ன புடிச்சு இழுத்தது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அரைகூவி ஆட்கொண்டருளி. உள்ளத்துக்குள்ளேயே போய் அரை கூறானா, எவா வட அப்படின்னு கூப்பிடுறானா. அரைகூவி ஆட்கொண்டருளி, மறையோர் கோலம் காட்டியருளலும். அப்படி வந்து உட்கார்ந்த உடனே பெருமான் தன்னுடைய திருவாயிலிருந்து உபதேசம் செய்கின்றார். சிவாய நம என்ற திருவைந்தெழுத்தை உபதேசம் செய்கிறார். பாத தீட்சை கொடுத்தார். ரெண்டும் நடந்த உடனே பக்கத்தில் அடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படியே திடீர்னு உலக ஞாபகம் முற்றிலும் மறந்து போய் அவர் மகாசமாதியில் ஆழ்ந்து விட்டார், சிவசமாதியில் ஆழ்ந்து விட்டார். என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவது அறியேன், என்னை யாருன்னு அவருக்கு தெரியாம போயிடுச்சான். அது சொல்றார், வெளியில வந்து சாமி சொல்றார், நான் எந்த நிலைமைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி. என்ன யாருன்னு எனக்கு தெரியல, பகலா ராத்திரியான்னு தெரியல, என்ன கிழமைன்னு தெரியல, எப்படி எத்தனை காலம் கடந்தாரோ தெரியல. மீண்டும் அவர் எழுந்திருந்த பொழுது அடியார்களையும் காணோம், சாமியும் காணும். இப்படிப்பட்ட அந்த ஞான பெருவழி, ஈர்த்த பெருவழி, அது கொடுத்த இன்பம், அது உள்ளத்தை நெகிழ்வித்த நெகிழ்வு, அதனால் அடைந்த பேரின்பம், இவைகள் மீண்டும் மீண்டும் ஒரு கண்ணுகுட்டிய பால் குடிக்க விட்டோம்னா, அது ரெண்டு சப்பு சப்புனோட இழுத்தோம்னா மறுபடியும் அது நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அதுபோல இந்த அடியார் நடுவில் இருக்கின்ற பொழுது அடைந்த பேரானந்தம், அவர்களெல்லாம் சிவசிந்தனையோடு கூடியிருக்காங்களா, அந்த அந்த அதிர்வுகள் இவரை சென்று தாக்கி, மின்சாரம் தாக்கினதை போல தாக்கி இவரை சிவசிந்தனைக்குள் ஆட்படுத்தி விட்டது. ஒரு தர ஆனந்தம் அடைஞ்ச இடம் எது? அடியார்கள் நடுவில் சிவபெருமானுடைய முன்னிலையில். அதனாலதான் அவர் கதறு கதறு என்று கதறுகிறார். சாமிக்கு என்னன்னா இவன் கதறணும்னே நினைச்சு அவர் ஓடிவிட்டார். அப்பதான் திருவாசகம் வரும். திருவாசகத்தில் உள்ள அவ்வளவு பாடல்களும் அந்த ஞான அனுபவம் தனக்கு கிடைக்காமல் போனதை நினைச்சுதான் அவர் எழுதுகிறார். மண்ணின் மேல் இங்கு வாழ்கிலேன் கண்டாய், வருகை என்று அருள் புரியாயே, செத்திடப்பணியாய் அப்படிலாம் சொல்றார். என்ன காரணம்? அடியார்கள் நடுவில் இருக்கும் பொழுது அடியார்கள் அந்த அதிர்வலைகள் பேரானந்த பெருவாழ்வை அவர்கள் அனுபவித்த அனுபவத்தை, அந்த அனுபவத்தை அவங்க தர்றாங்க. அப்ப அடியார்கள் நடுவில் இருப்பது நமக்கு பெரிய பாதுகாப்பு. அவர்களுடைய சிந்தனை நம்மை தாக்கும். நம்ம கீழே இறங்கினாலும் தானாவே. அதனால நம்முடைய திருந்துவதற்குரிய வழிகள், சத்துவகுணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடியார்கள் நடுவில் நாம் இருக்க வேண்டும். செழிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பாய், நரிப்பாய் நாயே நிறைப்பேனும் நம்பி இனித்தான் கல்காய். அதனால நம்ம அடியார்கள் நடுவில் இருக்க வேண்டும். எல்லாரும் அடியார்களுக்கு மத்தியில நம்முடைய அடியார்களை சொந்தமா நினைக்கணும். அவர்களையே கூட்டுறவாக நினைக்க வேண்டும். அவர்களோடு பழக வேண்டும். அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களோடு பழக வேண்டும். அவர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். நாம எல்லாம் பெரிய உறவினர்கள். நம்ம தான் நிச்சயமான நல்ல உறவினர்கள். அடியார்கள் ஒருவருக்கொருவர் நல்ல உறவினர்கள். ஏனென்றால் நம்ம உயர்த்துவதற்குரிய சிந்தனைகளை வழங்கக்கூடியவர்கள் அடியார்கள். மற்றவர்களெல்லாம் உலகாயத்துக்கு இழுத்துக்கிட்டு வருவாங்க, கீழே இழுப்பாங்க. நம்மளை மேலே கொண்டு போகிறதுக்கு உரியவர்களெல்லாம் அடியார்கள். அவர்களுடைய நடுவில் இருக்கணும். அது நாம் திருந்துவதற்கு, இந்த வினையிலிருந்து கடலுவதற்கு நமக்கு வழியாக. உலகாயுத மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இறைவனுடைய துணை இருக்கிறது, அதை விட்டுட்டு அவர்கள் தாழ்ந்த துணையை பற்றுகிறார்கள். அந்த இறைவனுடைய துணையை பிடித்தால்தான் வினையில் இருந்து நாம் கடல முடியும். தனித்துணை நீ இருக்க யான் தருக்கி தலையால் நடைந்த வினைத்துணையேனை. எனக்கு என்ன துணையை நான் வச்சிட்டு இருக்கேன்? வினைய துணையா வச்சிருக்கேன். என்னுடைய செயல்களினால் நான் முன்னேறுவது, அதனால் வரக்கூடிய ஆதாயம் லாபம், என்னுடைய உடலை நல்லா திருதி, அதாவது நல்ல உரமாக வைத்துக் கொண்டு இந்த உடல், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப திமுறா இருக்கேன். ஆனா உண்மையிலே யார் எனக்கு துணை? தனி துணை நீ ஒருவன் தான். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய். வினையே என்னுடைய மனத்துணையே. உண்மையிலே துணை யார் எனக்கு? நீதான் மனத்தினுடைய துணை. என் தன் வாழ்முதலே எனக்கு எய்ப்பினில் வைப்பே, தினைத்துணையேனும் பொறேன் துயராக்கையின் தின்வலையே. இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு மாடிக்கிட்டு கஷ்டப்படுறதை நான் விரும்பல. உன்னுடைய துணையை நான் துணையாக பற்றி பிடிப்பதற்கு ஆவல் வருகிறேன். ஆகவே இந்த வினை பயனை ஊட்டுகின்ற சிவபெருமானையே நாம் சரணாதி அடைஞ்சிட வேண்டியதுதான். அவன் தானே ஊட்டுறான். எப்பா என்னால தாங்க முடியலப்பா, உன் குழந்தை என்னால தாங்க முடியல இந்த வினையினுடைய வலிமையை. கடிதோச்சி மெல்ல எறிய வேண்டும். திருக்குறள் சொல்றாரா இல்லையா, கடிது ஓச்சி மெல்ல எறிய வேண்டும். ஆகவே அவன் அருளால்தான் இந்த வினையை நாம் வெல்ல முடியும். ஆகவே அவனுடைய அருள் எங்க பொலிஞ்சிருக்கு, எங்க விரவி இருக்கு, எங்க இங்க வந்து நிலத்துல பாஞ்சிருக்கு? டேம்ல தண்ணி இருக்கலாம், மேட்டூர் டேம்ல தண்ணி இருக்கலாம். அது எப்படி வரும்? வாய்க்கால் வழியாக பாய்ந்து வயலிலே பரவும் இல்லையா? அப்படி இந்த அவனுடைய அருளை அவனுடைய அடியார்கள் திருமுறைகளாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி திருமுறைகளை ஓதுவதன் மூலம் நம்முடைய வினைகள் நம்மை விட்டு. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அது கரெக்டா சொல்றாருங்க, வல்வினை திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஆகவே அந்த பாடல்களை படித்தால் நம்முடைய வல்வினைகள் எல்லா பாட்டிலையும் பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போகும் நம் உள்ள வினைகளே, ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போகும் நம் மேலை வினைகளே. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஏதோ எட்டு கட்டியெல்லாம் பேசுறது மாதிரி தயவுசெய்து நினைக்காதீங்க. அது அப்படியே பெரியவங்க சொன்னது. அந்த திருமுறைகளை நாம் தினந்தோறும் ஒரு பதிகம், ரொம்ப எல்லாம் படிக்க வேண்டாம். ஒரு பதிகம் படிப்பதற்கு நல்ல நிதானம் படிச்சீங்கன்னா 5-6 நிமிஷம் ஆகலாம். ஒரு பதிகம், ஒரு 10 பாட்டு படிங்க. திருவைந்தெழுத்தை நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். அதை வந்து நிறைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உட்காரும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், கொடுக்கும் பொழுதும், வாங்கும் பொழுதும், உணவு உண்ணும் பொழுதும். வைஷ்ணவத்தில் ஒன்று சொல்றாங்க, சாமி பேரை சொல்லாம யாராவது உணவு சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை பிடிங்க நாய் கறிங்கிறாங்க. அவ்வளவு அவ்வளவு கோபம். அப்புறம் முடிந்த அளவுக்கு நம்முடைய வயிற்றுப்பாடுன்னு ஒன்று இருக்குது, அதை யாரும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லலை. நமக்கு என்ன தொழில், நம்ம குலத்தில் பிறந்திருக்கோம் அல்லது நம்ம என்ன தொழிலை ஏற்றிருக்கோம் அந்த தொழிலை செய்யுங்க. முடிந்த அளவு சரியை கிரியை யோகம் ஞானம் சரியாதி தொண்டுகள் கோயிலுக்கு போயிட்டு எந்த தொண்டை செய்யலாமோ, ஒரு போகும்பொழுது ஒரு பேப்பர் கிடக்க எடுத்து போட்டிங்கனாலும் சாமிக்கு செய்கிற தொண்டு தான். ரொம்ப சந்தோஷப்படுவார் சாமி. நம்ம சாமி ஆசுதோஷி அப்படின்னு பேர். ஏதாவது சின்னதாக செஞ்சால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவாரான். இன்னைக்கு வந்தான் இவன் வந்து இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு போய் வெளியில் போட்டான் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு வரான். கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, இப்படி மலர் எடுத்துகிட்டு போகும்பொழுது வீட்டில் குழவிகள் இருக்குது, அதில் விழுந்துருச்சு ஒருத்தருக்கு. இப்படி எடுத்துகிட்டு போனால் அவன் தெரியாமல் விழுந்துட்டு சாமி எனக்கு போட்டான்டா அந்த பூவை நினச்சிக்கிட்டாரான். அது இது மாவரைக்கிற குழவி மேல நீட்டிட்டு இருக்கு, அது மேல விழுந்துருச்சு, சாமி என்ன நினைச்சாலும் என் மேல போட்டான் பூன்னு சந்தோஷப்பட்டான். ஆசுதோஷி என்று சொல்வார்கள். சுலபத்தில் மகிழ்ச்சி அடைவன், அவ்யாஜ கருணாமூர்த்தி, காரணமில்லாமையே கருணையை பொழியக்கூடியவன் சிவபெருமான். அவனுடைய கருணை எப்பேற்பட்டது, எத்தனை பெருசுன்னா அவன் எவ்வளவு வியாபகமோ அவ்வளவு பெருசு கருணை. அவன் தான் பெரியவனாச்சு, அவனுக்கு பெரிய ஒருத்தனமே இல்ல. அவன் எல்லா பொருள்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறான் இல்லையா, அவ்வளவு பெருசு அவனுடைய கருணை. நம்ம தான் அதை ஏற்றுக்கொள்ளாடிய அளவுக்கு பாத்திரம் நம்ம சின்ன பாத்திரமா இருப்போம். அதனாலதான் மணிவாசக பெருமான், விழுங்கினேன் விக்கி கொண்டேன் விதியின்மையால், உன்னுடைய உன்னிடமிருந்து வருகின்ற பேரானந்தத்தை சாப்பிட்டேன், அதை முழுசா முழுங்க முடியல, நான் விக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆகவே சிவபெருமான் தான் வினையை நமக்கு ஊட்டுகிறான். அப்படி ஊட்டுகின்ற வினையை அவனுடைய அருளாளினாலே நாம் எல்லாம். அந்த அருள் வாக்குகளை நாம் தினந்தோறும் சிந்தனை செய்ய வேண்டும், திருமுறைகளை ஓத வேண்டும், திருவேந்தெழுத்தை ஓத வேண்டும். சரியை கிரியாதி தவங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய கோயில்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பெரியவர்களே மிகச்சிறந்த சில பேர் சொல்லுவாங்க, கோயில்கள்லாம் உடனே தாண்டிட்டேனா நான் பெரிய ஆளு, அதனால கோயிலெல்லாம் போய் சாமி முன்னுங்கிறதுல எங்க வீட்லயே உட்காந்து சாமி கும்பிட்டுக்குவேன். அது வந்து ஒரு தன்முனைப்போடு சொல்லுகின்றது, அதுல உண்மை இல்லை. திருஞான சம்பந்தரோட ஒரு பெரியவங்க இருக்காங்க இந்த உலகத்துல, சுட்டி காட்ட முடியாத பரம்பொருளை தன் சுட்டு விரலாலே சுட்டி காட்டிய மகான். அவனை போல மனுஷன் இங்க இந்த பிரபஞ்சத்துல ஒருத்த கூட கிடையாது. கடவுளை சுட்டி யாராலும் சொல்ல முடியாது. சுட்டி காட்டுகின்ற பொருள் எல்லாம் அழியக்கூடியவைகள், சுட்டுகின்றவனும் அறியக்கூடியவன். ஆனால் அப்படிப்பட்ட பரம்பொருளையே தன்னுடைய விரலால் சுட்டி காட்டிய பெருமான், அவர் எல்லா கோயிலுக்கும் 274 கோயிலுக்கு போயிருக்கிறார். அங்கங்க பாட்டு பாடியிருக்கிறாங்க. திருநாவுக்கரசர் பெருமான் இறைவனுடைய அருளை நேராக துய்த்தவர், அவர் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறார். மணிவாசக பெருமான் அவர் வந்து பெரும்பாலும் உடைய வாழ்க்கை சமாதி நிலையில்தான் இருந்திருக்கு. திருவாசகம் பாடுறதுக்காக மட்டும் சேர்த்து வெளியில வந்திருக்கிறார். அவர் கூட சில கோயில்களுக்கு சென்றிருக்கிறார். அவர் தலையாத்திரை செய்திருக்க திருக்கழுக்குன்றம், பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து, உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே அப்படின்னு திருக்கழுக்குன்றத்துல வந்து அவருடைய தரிசனம் கிடைத்தது. சிதம்பரத்துக்கு சென்றார், இப்படி சில ஆலயங்கள் சென்றிருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் 18 அவர் எவ்வளவு தலங்கள் யாத்திரை செய்திருக்கிறார். அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் சின்னவங்களா, அவர்களெல்லாம் விஷயம் புரியாதவங்களா, அவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்களே. ஆகவே நம்ம பெரியவங்க நம்ம அதெல்லாம் தாண்டிட்டேன்னு சொல்றதெல்லாம் அது தன்முனைப்போடு சொல்வது. சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்த முடியாமல் அதை மறைத்து கொண்டு பேசுவது. கோயிலுக்கு போகணும், அங்க இருக்கின்ற கைங்கரியங்களை செய்யணும், ஒரு வஸ்திரத்தையாவது தொடச்சு கொடுக்கணும், ஒரு திரியாவது தூண்டி விடணும், ஒரு திரியாவது வாங்கி கொடுக்கணும், ஒரு திருக்கோயிலில் ஒரு 4 விளக்குல எண்ணெயாவது நம்ம போடணும். நம்முடைய நிறுவனங்கள் பராமரிக்கப்பட்டால்தான் தொடர்ந்து வருகின்ற அடியவர்களுக்கு அது ஞானத்தை உண்டு பண்ண ஞான பீடங்கள், ஞானத்தை உலகத்தே வழங்கக்கூடிய அருள் வல்லமை படைத்துள்ள நம்முடைய திருக்கோயில்கள். அதனால திருக்கோயில்களை நம்ம வந்து அவசியம் பராமரிக்கணும். திருக்கோயில் உள்ள தேவர் நேரா சிவபெருமான் தான் உட்கார்ந்திருக்கிறார், நமக்காக உட்கார்ந்திருக்கிறார், உள்ள உட்கார்ந்திருக்கிறார். இங்க உட்கார்ந்திருக்காருன்னா அவர் இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கிறார். சைதன்யம் நிறைந்த பெருமான், அவருடைய அருளாலதான் நம்ம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதனால அந்தந்த க்ஷேத்திரத்துல அந்தந்த இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பெருமானை நம்ம மனமாற வணங்க வேண்டும். கோயிலை சுத்தி வரணும். இந்த புஷ்பங்கள் வரும்பொழுது பார்த்தேன், ஒரு இங்க வந்திருக்கிற அம்மையார் ஒருத்தங்க அப்படி வந்தாங்க, வரும்பொழுது 2 பறிச்சு கொண்டு வந்து சாமிக்கு போட்டாங்க. இறைவன் அந்த புஷ்பத்துக்கு ரொம்ப மகிழ்றான். வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்று மலர் வழிபாட்டை தான் ரொம்ப சொல்றாங்க. பூசணைன்னு ஏன் வந்ததுன்னா பூ போட்டு அர்ச்சனை பண்றதுனால அதுக்கு என்ன பேரா பூசணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே அப்படி பூசணை பூ செய்ய போட்டு நம்ம இறைவனை வணங்கினாலே அவன் சந்தோஷப்படுறான். இலையால் அன்பால் ஏத்தும் அடியார்க்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமாம் சுந்தரமூர்த்தி நாயனார். இலையால் அன்பால் ஏத்தும் அவருக்கு அப்படியெல்லாம் சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படிப்பட்ட செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நவகிரகத்தை வழிபட்டால் நம்முடைய ஊழ்வினை நம்ம விட்டு நீங்காது. கோயிலுக்கு போறவங்க சனீஸ்வரன் கோயிலுக்கு போறாங்க, அங்க இருக்கிற தர்பாரண்யேஸ்வரரை யாரும் பாக்கிறது இல்லை. நலன் யாரை வழிபட்டு தன்னுடைய தீவினையை போக்கிக் கொண்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வரனை வழிபட்டு இல்ல, உள்ள இருக்கிற சாமியை வழிபட்டு தான். அங்க சாமி தனியா உட்கார்ந்துருக்காரு, யாருமே சாமியை பாக்குறது இல்ல, அங்க போறவங்க போற லட்சக்கணக்கான பேர் போறாங்க. ஆனா சாமியை வழிபட்டால்தான் நமக்கு வருகின்ற துன்பங்கள் போகும். அவர்களெல்லாம் அதிகாரிகள், அந்த நம்முடைய வினையை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள் அவர் அதிகாரிகள். அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தலாம். வழிபாடு யாருக்கு செலுத்த வேண்டும்? சிவபெருமானுக்கு தான் செலுத்த வேண்டும். ஆகவே இப்படி நமக்கு வருகின்ற வினைகளை இறைவனை நினைத்து, இறைவனை நினைத்து நமக்கு வருகின்ற துன்பங்களை, நாம் செய்த வினைகள் தான் நமக்கு வந்து சந்திக்கின்றன என்று, நல்வினையின் காரணமாக நமக்கு புண்ணிய பலன்கள் வந்தாலும் அந்த புண்ணிய பலன்களை ரொம்ப அடக்கத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு, மிகுவினைகள் தீய வினைகள் எதுவும் செய்யாம தவிர்த்து கொண்டு, தீவினைகளின் பலனாக நமக்கு துன்பம் வந்தாலும் இது நம்முடைய வினைகளைத்தான் நாம் சந்திக்கிறோம் என்று, யாரையும் பகை கொள்ளாமலும் யாருக்கும் நாம் தீங்கு செய்து விடாமலும் நம்ம இருந்தோமானால் நமக்கு இரு வினை ஒப்பு ரெண்டு வினைகளையும் நம்ம சமமா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வரும். சாதாரணம் வந்துடும், அதுக்கு நிறைய பயிற்சி பண்ணும், நிறைய திருமுறைகளை படிக்க வேண்டும். அப்படியெல்லாம் மனசு தானா அதுக்கு பக்குவப்பட்டு கனிந்து வரும். அப்படி பக்குவப்பட்டு வரும் பொழுது நமக்கு இருக்கின்ற இரு வினைகளும் நம்மை விட்டு நீங்கும். அப்ப நீங்கும் பொழுது நல்வினை தீவினை ரெண்டும் நீங்கும். அதனால கண்மமலை பற்று நம்மகிட்ட இருந்து போயிடும். அதன் விளைவாக நமக்கு மல பரிவாக வந்து அமையும். எவ்வளவுக்கு அந்த கண்மமலை பற்று நம்மகிட்ட இருந்து நீங்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆணவ மலமானது நம்மை விட்டு விலகும். இருவினை ஒப்பு வந்தவன அது தொடர்ந்து ஒரே நேரத்தில் நிகழ்வாக ஆணவமலை பற்று நம்மிடமிருந்து நீங்கும். ஆணவமலை பற்று நம்மிடம் நீங்கின உடனே எந்த அளவுக்கு ஆணவமலை பற்று நீங்குதோ அந்த இடத்துல இருவ இறைவனுடைய திருவருள் வந்து பாயும். அதுக்கு சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள். சக்தியினுடைய வீழ்ச்சி, ஒரு இடத்துல பொத்துன்னு போட்டா எப்படி விழும், அது மாதிரி சக்தியினுடைய அருள் வந்து நம்ம மேல விடும். ஆகவே இறைவனை நினைத்துக் கொண்டு நாம் செய்கின்ற வினைகள், நம்முடைய செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நம்முடைய தீவினைகளை பொசுக்கிவிடும், நம்முடைய ஆணவமலத்தை அழிக்கும், மாயாமல பற்றையும் நம்மிடமிருந்து நீக்கும். மும்மலமும் நீங்கினால் இந்த உடலில் இருக்கும் பொழுதே நாம் மிகச்சிறந்த தூயவர்களாக மாறிவிடுவோம். நம்முடைய ஆணவமல பற்று நம்மை விட்டு முழுதாக நீங்கிவிடும். அதனால முத்தனை முதல் சோதியை, முக்கன் அப்பனை முதல் வித்தினை, சித்தனை சிவனை, திருநாமம் பாடிதரும் பாடித்திரி தரும் பக்தர்கள் இங்கே வம்மின் உங்கள் பாசம் தீர பணிவினோ. உங்களுடைய பாசம் மும்மலவும் அழுக்குகளும் தீர வேண்டும் என்றால் உங்களுடைய பாசம் தீர அவனுடைய திருவடியை பணியுங்கள். சித்தமாறுதரும் சேவடிக்கண் நம் சென்னி மண்ணி திகழுமே. ஆகவே திருவடியில நம்முடைய தலையை சாய்த்து வணங்கினால் நம்முடைய வினைகளெல்லாம் அகலும். சக்தி நிபாதம் வந்த நிலையில அதுக்கும் பிறகு இறைவனே நமக்கு குருவாக வந்து விடுவார். சக்தி நிபாத நிலையம் வந்துருச்சுன்னா நமக்கு இறைவன் குருவாக வருவான். ஆணவ மலத்தால் உண்டான அஞ்ஞானத்தை முழுதுமாக அவன் போக்கி அவனுடைய திருவருளால் ஞானத்தை நமக்கு வழங்குவான். நம்முடைய சஞ்சித கர்மம் முழுவதும் அழிக்கப்படும். ஆகாமியம் தோன்றாமல் அவனுடைய அருளே நம்மை காப்பாற்றும். நமக்கு கர்மத்தில ரெண்டு கர்மத்தில் நல்வினை தீவினைகள்ல பற்று இல்லாததுனால நம்முடைய பிராரத்துவம் உடல் உழாய் கழியும். உடல் இருக்கிறவர்களும் மென்மையாக நம் மீது பிராரத்துவம் மட்டும் நம்ம அனுபவித்து தீர்க்கும்படியாக உடல் இருக்கின்ற வரையிலும் இருக்கும். ஏந்தவினை உடலோடு ஏகும், இடையேறுமினை தோன்றில் அருளே சுடும். ஆகாமியம் ஏறாது, சஞ்சீதவினை இறைவன் அருளால் அழிக்கப்படும். இந்த நிலைமை மனப்பக்குவம் வந்துவிட்ட உடனே நம்முடைய பிராரத்தம் உடல் இருக்கின்ற வலையிலும் இருந்து அது நம்மை விட்டு நீங்கும். ஆகவே வினைகளின் விளைவுகளாகிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது இறை நினைவுடன் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நிறைவு சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் தீவினை நிகழ்ந்தால் கூட அந்த தீவினைகளையும் இறைவன் அருளே மனதில் புகுந்து நல்வினையாக அவன் மாற்றி தந்து விடுவான். தன்னை உணர்ந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர். யாரால? சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கு. இந்த பாட்டெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப சொன்னதுதான். ஆக அல்லல் வராது, வினைகள் நம்மை வந்து அணுகாது. ஆடிப்பாடி அண்ணாமலை கைதோட ஓடிப்போகும் நம் மேலை வினைகளே, ஆடிப்பாடி அண்ணாமலை கைதோட ஓடிப்போகும் நம் உள்ள வினைகளே, அண்ணாமலை கைதோட பறையும் நாம் செய்த பாவங்களே. ஆகவே இறைவனுடைய அருள் ஒன்றுதான் நம்மை எல்லாவிதமான இன்னல்களில் இருந்தும் வினைகளினுடைய தாக்கத்தில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும். ஆகவே இந்த வினைகளை நாமே உற்பத்தி செய்தோம். வினையினுடைய வரலாறு தான் நம்முடைய பிறப்பிறப்பாக நிகழ்கிறது. இதுவரையிலும் வினையை பற்றி மிக விரிவாக ஆராய்ந்திருக்கிறோம். வினையினுடைய தொடக்கம், வினை எவ்வாறு வந்தது, வினை எவ்வாறு நம் மீது செயல்படுகிறது, அந்த வினையிலிருந்து நாம் விடுபடுவதற்கான மார்க்கங்கள் வழிகள், இவைகளையெல்லாம் நம்முடைய அடியார் பெருமக்களும் சாஸ்திரமும் நம்முடைய நால்வர் பெருமக்களும் சொன்ன வழியிலே நின்று நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய நினைவிலே நிற்க வேண்டும். இதெல்லாம் சாதாரணமானது இல்லை. பணம் வந்தா நம்ம எங்க கொண்டு வைப்போம்? ஒரு ஒரு ஆளுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறோம், எங்க கொண்டு வைப்பீங்க? வீட்டு திண்ணையில போட்டுருவீங்களா? அது கொண்டு போய் எவ்வளவு பாதுகாப்பா வீட்டுல வைப்போம் அல்லது பேங்க்ல செலுத்துவோம்? அது மாதிரி இந்த ஞான செய்திகளை எல்லாம் நீங்கள் உங்கள் ஹிருதயமாகிய பொக்கிஷத்துல வச்சு, அறையில வச்சு இவைகளை காப்பாற்ற வேண்டும். இவைகளெல்லாம் மகோன்னதமான ஒரு செய்திகள். இந்த செய்திகளை நீங்கள் காப்பாற்றி, இவைகளை போற்றி பாதுகாத்து, இவைகளை நடைமுறைப்படுத்தி இறைவனால் அருளப்படுகின்ற பேரானந்த பெருவாழ்வை நீங்கள் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடி பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.